டிரான்ஸ்வர்ல்ட் ரேடியோவின் காலை தமிழ் ஒலிபரப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வேத ஆராய்ச்சி அன்பர்களை வாழ்த்துகிறோம்.
ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளும், ஜெபத்திரே தரித்திருந்து ஜெபத்தின் மேன்மை காண செய்வீர். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம்.
எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமபிதாவே, இந்த நல்ல ஜெப நேரத்திற்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கடந்த வாரம் முழுவதும் நீர் எங்களுக்கு தந்த நல்ல ஆலோசனைகளுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக, வழிநடத்துதலுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. எங்கள் ஜெபங்களை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுத்தீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் நீர் கொடுத்திருக்கிற ஜீவன், சுகம், பலனுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆபத்து நேரத்தில் உம்மை நோக்கி கூப்பிட்ட ஒவ்வொருவருக்கும் நீர் போதுமானவராய் இருந்து அற்புதமாய் அவர்களை ஏந்தி நீர், தாங்கி நீர், சுமந்தீர், தப்புவித்தீர். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. கடந்த நாட்களிலே எங்களிலே பலருடைய வாழ்க்கையிலே நீர் செய்த அதிசயமான காரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய உலக அறிவுக்கு எட்டாதபடி நீர் எங்களுக்கு உதவி செய்தீர், உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களுக்கு இடையூறாயிருந்த பலருடைய கரங்களிலிருந்து நீர் எங்களை பாதுகாத்தீர், விடுதலை செய்தீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, காரியங்கள் நிறைவேற கர்த்தருக்காக மட்டும் நம்பி காத்திருப்பவர்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே உம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற உதவியை ஏற்ற நேரத்திலே உம்முடைய சித்தப்படி நீர் அனுப்பி கொடுக்க வேண்டும் என்றும் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீண்ட நாட்களாக திருமணமாகாமல் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு பயப்படும் பயமுள்ள, உம்மை நேசிக்கிற அருமையான வாழ்க்கை துணைகளை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் வாய்க்க பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று நீர் கூறியிருப்பதனாலே நாங்கள் கேட்கிறோம் ஐயா. நீர் தருகிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆத்தும பாரத்தோடு உம்முடைய ஊழியத்திலே சிறுவர் மத்தியிலே, வாலிபர் மத்தியிலே, இன்னும் தேவையுள்ள மக்கள் மத்தியிலே பணி செய்கிற ஒவ்வொருவருக்கும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவருடைய பிரயாசங்கள் ஒன்றும் வீணாவாய் போய்விடாதபடி, விருதாவாய் போய்விடாதபடி அநேகர் கர்த்தரை இரட்சகராக கண்டுகொள்ள கர்த்தர்தாமே கிருபை தர வேண்டும் என்று கேட்கிறோம். இன்றைக்கும் பற்பல சூழ்நிலைகளிலே பண தேவையோடு இருப்பவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருடைய தேவைகளையும் அறிந்திருக்கிற நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்கி அற்புதமாய் ஆச்சரியமாய் அவர்கள் தேவைகளை சந்தித்து வழிநடத்த உடைய சமூகத்திலே நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, கேன்சர் வியாதிக்காக சிகிச்சை பெற்றுக் கொண்டிருப்பவர்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அவர்கள் எடுத்துக் கொள்கிற சிகிச்சை அற்புதமாய் ஆச்சரியமாய் அவருடைய சரீரத்திலே பூரணமாய் கிரியை செய்ய கர்த்தர் கட்டளையிடுவீராக. நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்குமே அப்பா. பூரணமான சுகத்தை உம்முடைய பிள்ளைகள் பெற்று உமக்கு சாட்சிகளாய் வாழ நீரே அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலும் தங்களுக்கு அருமையானவர்களை இழக்க கொடுத்தவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு இருக்கிற துக்கங்களை கர்த்தர் மாற்றி தாரும். ஆண்டவரே, அவர்களது வாழ்க்கையின் நல்ல மாதிரிகளை நினைத்து அவைகளை பின்பற்ற தங்களை அர்ப்பணித்துக் கொள்ள நீரே உதவி செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். இன்னமும் குழந்தை பாக்கியத்திற்காக நீண்ட காலம் காத்திருக்கிற அருமையான பெற்றோருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். திருமணமாகி 7 ஆண்டு ஆகிறது, 10 ஆண்டு ஆகிறது, ஆனாலும் கர்த்தர் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் என்று விசுவாசத்தோடு காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இந்த காலங்களிலே ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்ட இதயத்தோடு ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்ய போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த நாட்களிலேயும் எங்களுடைய வானொலி நேயர்கள் செய்யும் பற்பலவிதமான வியாபாரங்களுக்காக, தொழில் துறைகளுக்காக உடைய சமூகத்திலே வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளின் கையின் பிரயாசங்களை நிறைவாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்கிறோம். தொழிலின் வளர்ச்சிக்காக எடுக்கிற முயற்சிகளை ஆசீர்வதித்து தரணும். தொழிலின் வளர்ச்சிக்காக அவருடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக. இந்த நாட்களிலேயும் எங்களுடைய தேசத்தின் தலைவர்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அதிகாரத்தில் இருப்பவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் யார் யாருக்கு பொறுப்பு கொடுத்திருக்கிறீரோ அவர்கள் ஒவ்வொருவரும் உண்மையோடும் உத்தமத்தோடும் தங்கள் பொறுப்பை நிறைவேற்ற கர்த்தர்தாமே உதவி செய்யும், கிருபை செய்தல்லும். ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த வாரத்திலும் தங்கள் பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் கொண்டாட ஆயத்தப்படுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதை கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் கொண்டாட உதவி செய்தரலும். நல்ல தீர்மானங்களை எடுக்க உதவி செய்தரலும். வாழ்க்கையிலே உண்மை அறிகிற அறிவிலே இந்த புதிய ஆண்டிலே மேலும் மேலும் வளர கர்த்தர் கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, இந்த ஜபத்தை நீர் கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 செலுத்துகிறோம். எங்களுக்காக இன்று ஜபிக்கவில்லையே என்ற ஏக்கத்தோடு யாராவது காத்திருப்பார்கள் என்றால் அவர்களது தேவையையும் கர்த்தர் அறிந்திருக்கிறீர். கர்த்தர் அற்புதமாய் ஆச்சரியமாய் அவர்களுக்கு பெரிய ஒரு விடுதலையை கட்டளையிட்டு உம்முடைய சாட்சிகளாய் அவர்களை நிறுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்நாட்களிலே மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை சிந்தித்து வருகிறோம். அந்நாட்களிலே கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, நான் உங்களை சிநேகித்தேன் என்று சொன்னார். அப்பொழுது அவர்கள், எங்களை எப்படி சிநேகித்தீர் என்று கேட்டார்கள். அது மட்டுமல்ல, குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே என்று ஆண்டவர் அவர்களை பார்த்து கேட்டார். ஏனென்றால் அவர்கள் கர்த்தரை அசட்டை பண்ணினார்கள். எப்படி அசட்டை பண்ணினார்கள் என்று கடந்த நிகழ்ச்சியிலே சிந்திக்க துவங்கினோம். பலிபீடத்தின் மேலே அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதுனாலேயே என்று கர்த்தர் சொன்னார். அதன் விளக்கத்தை தொடர்ந்து இன்று நாம் பார்க்கப் போகிறோம். மல்கியா முதலாம் அதிகாரம் 8 வசனத்தை பாருங்கள். நீங்கள் கண் ஊனமானதை பலியிட கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல. நீங்கள் கால் ஊனமானதையும் நசல் பிடித்ததையும் கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல என்கிறீர்களே. அதை நீ உன் அதிபதிக்கு செலுத்து. அவன் உன்மேல் பிரியமாயிருப்பானோ, உன் முகத்தை பார்ப்பானோ என்று சேனைகளின் கர்த்தர் கேட்கிறார். இங்கே அவர் மிருகங்களின் பலியை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்பது தெளிவானது. கால் ஊனமானதையோ நசல் பிடித்ததையோ தனக்கு பலியாக செலுத்தக்கூடாது என்று இஸ்ரவேலுக்கு முன்னரே தேவன் தெளிவாக கூறிவிட்டார். அதாவது, நீங்கள் ஒருவேளை ஏழைகளுடைய உதவிக்காக பழைய துணிமணிகளை ஒரு ஊழிய இயக்கத்திற்கு கொடுத்தால் அந்த இயக்கம் ஏற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு உதவி செய்யும். ஆனால் நீங்கள் இவ்வாறு கொடுத்ததற்காக தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்க முடியாது. ஏனென்றால் நீங்கள் தியாகமாக அந்த காணிக்கையை கொடுக்கவில்லை. இதை நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. அவ்வாறு கொடுக்கக்கூடாது என்று நான் சொல்லவில்லை. ஆனால் நீங்கள் இந்த காணிக்கையை உங்களை பாதிக்கும் அளவிற்கு கொடுக்கவில்லை என்பதை அறிவீர்கள். தேவன் தனக்கு எப்படி பலி செலுத்த வேண்டும் என்பதை குறித்து லேவியராமும் 22 அதிகாரம் 20-23 வசனங்களிலே இவ்வாறு கூறியிருக்கிறார். கவனியங்கள், வாசிக்கிறேன். லேவியராமும் 22:20. பழுதுள்ள ஒன்றையும் செலுத்த வேண்டாம், அது உங்கள் நிமித்தம் அங்கீகரிக்கப்படுவதில்லை. ஒருவன் விசேஷித்த பொருத்தனையாயாவது உற்சாகமாயாவது கர்த்தருக்கு மாடுகளிலாயிலும் ஆடுகளிலாயிலும் சமாதான பலிகளை செலுத்தப் போனால் அது அங்கீகரிக்கப்படும்படி ஒரு பழுதும் இல்லாமல் உத்தமமாயிருக்க வேண்டும். குருடு, நெரிசல், முடம், கழலை, சொறி, புண் முதலிய பழுதுள்ளவைகளை நீங்கள் கர்த்தருக்கு செலுத்தாமலும் அவைகளாலே கர்த்தருக்கு பலிபீடத்தின் மேல் தகன பலியிடாமலும் இருப்பீர்களாக. நீண்ட அல்லது குறுகின அவயமுள்ள மாட்டையும் ஆட்டையும் நீ உற்சாக பலியாக இடலாம். பொருத்தனைக்காக அது அங்கீகரிக்கப்பட மாட்டாது. தேவன் இங்கே சொல்கிற காரியம், அவர்கள் செலுத்துகிற பலியானது இயேசு கிறிஸ்துவை ஒரு முன்னோட்டமாய் காண்பிக்கிறது என்று சொல்கிறது. இயேசுவே உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற பழுதற்ற தேவாட்டுக்குட்டியாய் இருக்கிறார். பழுதான எந்த ஒரு பலியும் இயேசு கிறிஸ்துவை அவமானப்படுத்துவதற்கு சமமாகும். அவர்கள் ஒருவேளை லேவியராகமத்திலே கூறின காரியங்களை தவற விட்டுவிடக்கூடாது என்பதற்காக கர்த்தர் உபாகமும் 15:21 மீண்டும் இதை நினைப்படுத்துகிறார். அதற்கு முடம், குருடு முதலான யாதொரு பழுது இருந்தால் அதை உன் தேவனாய கர்த்தருக்கு பலியிட வேண்டாம் என்று அங்கே சொல்லுகிறார். ஆனால் மல்கியாவின் நாட்களிலே இதை மீறியே ஜனங்கள் செயல்பட்டார்கள். அவர்கள் செய்த காரியம் இவ்வாறு இருந்தது. ஒருவன் இப்ராஹிம் மலை தேசத்திலே குடியிருந்தான் என்று வைத்துக் கொள்வோம். அவன் ஆடு மாடுகளை நன்றாக வளர்ப்பதற்காக எப்பொழுதும் பரிசை பெறுகிறவன். ஒரு நாளில் அவனுடைய கொழுத்த சிறந்த ஆடு நோயுற்றது. மருத்துவரிடத்திலே அந்த ஆட்டை கொண்டு வந்தபொழுது அது பிழைப்பது கடினம் என்று கூறிவிட்டார். ஆகவே இந்த மனிதர் இவ்வாறு உடனே சிந்தித்தார், இந்த ஆடு சாவதற்கு முன்பு நாம் அதை தேவாலயத்திற்கு கொண்டு சென்று விரைவாக பலியிட்டு விட்டால் நலமாயிருக்குமே என்று எண்ணினார். அவ்வாறு அந்த மனிதர் ஆட்டை கொண்டு வந்தபொழுது ஆசாரியன் அதை பார்த்தார். அது நோயுள்ளது என்பதை கண்டுகொண்டார். இருந்தபோதிலும் அவர் பலியிட தேவையானவற்றை செய்ய ஆரம்பித்தார். காரணம், இந்த குடியானவன் இப்ராஹிம் பகுதியிலே மிகவும் புகழ்பெற்ற மனிதன். அவ்வாறு அந்த கொழுத்த ஆனால் நோயுற்ற ஆடு பலியிடப்படுவதை கண்ட ஜனங்கள், இந்த மனிதர் மிகவும் தாராள குணமுள்ளவர், அவர் கர்த்தருக்கு எவ்வளவு கொழுத்ததை பலியிடுகிறார் என்று சொல்லியிருப்பார்கள். மல்கியாவின் நாட்களிலே இஸ்ரவேலிலே நடந்தது போல இன்று நம் நாட்களிலே நடப்பது என்ன? அப்போஸ்தலன் பவுல் கடைசி நாட்களிலே வாழ்கிறவர்கள் எவ்வாறு காணப்படுவார்கள் என்று சொல்லும்பொழுது 2 தீமோத்தேயு 3:5 இவ்வாறு சொல்லியிருக்கிறார். கவனியங்கள், தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள் என்று கூறுகிறார். அநேக கிறிஸ்தவர்கள் மிகவும் பக்தியுள்ளவர்கள் போல காணப்படுகின்ற வேஷமிடுகின்ற நாட்கள் அப்பொழுது வரும். இன்று அப்படிப்பட்ட வேஷமான பக்தியுள்ள கிறிஸ்தவர்களை சபையிலே காண முடியும். ஆகவேதான் பவுல் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து என்கிறார். சிலர் நாடகத்தில் வேஷம் தரித்திருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அவர்கள் மற்றொரு நபரை போல காணப்படுவதற்காக இந்த வேஷத்தை போடுவார்கள். அது மிகவும் தத்ரூபமாக இருக்கும். அதற்கேற்றபடி குரலையும் நடை உடை பாவனையும் மாற்றி இவர்கள் வேடமிடுவார்கள். அதேபோன்று தேவ பக்தி என்ற வேஷத்தை இவர்கள் தரிப்பார்கள். உண்மையான பக்திக்கும் இவருடைய வேஷமான பக்திக்கும் வித்தியாசம் தெரியாத அளவிற்கு வெளிப்படையான காரியங்களிலே எல்லாமே ஒன்று போல காணப்படும். ஆனால் அவருடைய கனி அவர்களை காட்டிக் கொடுத்துவிடும். இங்கே தேவன் கடிந்து கொள்கின்ற காரியத்தை நாம் ஒரு எச்சரிப்பின் சத்தமாக எடுத்துக் கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இது இப்படிப்பட்டவர்களுக்காக கொடுக்கப்படும் செய்தியாயிருக்கிறது. அதாவது, இவர்கள் சபைக்கு ஒழுங்காக செல்வார்கள், கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பார்கள், மிகவும் அடிப்படைவாதிகளாகவும் பக்தியிலே காணப்படுவார்கள், எல்லாவற்றிற்கும் ஆமேன் என்று சொல்வார்கள். அவர்களுக்கு பரிசுத்தவான்களின் மொழி தெரியும். பக்திக்குரிய வார்த்தைகள் பலவற்றை இவர்கள் மேற்கோடிட்டு காட்ட முடியும். சுவையற்ற நீதியிலே இவர்கள் திருப்தி அடைவார்கள். அவர்கள் உண்மையின் வழியிலே செல்வது போல தெரியும். மற்றும் சமய சடங்குகளை துல்லியமாக செய்கிறவர்களாய் இருப்பார்கள். இவைகளிலே அவர்கள் திருப்தி அடைகிறவர்களாயும் இருப்பார்கள். ஆனால் உண்மையில் அவர்கள் தேவனை தொழுது கொள்ளுகிற காரியத்திலே தேவனை தூஷிக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். ஒரு தேவ மனிதர் இவ்வாறு கூறினார், தெருக்களில் கிறிஸ்தவத்தின் புனிதத்தன்மை கெடுக்கப்படுவதை விட தேவாலயத்தில் செய்யப்படும் புனிதத்தன்மையை கெடுக்கும் செயல்களை குறித்தே நான் அதிகம் அஞ்சுகிறேன் என்றார். புரிகிறதா பிரியமானவர்களே? தெருக்களிலே சாட்சி குறைவான காரியங்களை விட திருச்சபைகளிலே சாட்சி குறைவான காரியம் என்று அதிகமாயிருக்கிறது. ஒருவேளை நீங்கள் இவ்வாறு கூறக்கூடும், நான் ஒருபொழுதும் நோயுள்ள வயதான சாகும் தருவாயில் உள்ள ஆட்டை கர்த்தருக்கு பலியிட கொண்டு வந்ததில்லையே என்று சொல்லலாம். இங்கே வசனத்திலே தேவன் சொல்லுகிறதை கவனித்து பார்த்தீர்களா? அதை நீ உன் அதிபதிக்கு செலுத்து, அவன் உன்மேல் பிரியமாயிருப்பானோ, உன் முகத்தை பார்ப்பானோ என்று சேனைகளின் கர்த்தர் கேட்கிறார். அதாவது, வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், உங்கள் அரசாங்க வரியை செலுத்துவதற்காக இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் கொடுப்பீர்கள் என்றால் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? இது ஒரு சிறந்த கேள்வி. நீங்கள் தேவனுக்கு கொடுப்பதை விட வரி அதிகமாக கொடுக்கிறீர்களா? நீங்கள் தேவனுடைய காரியங்களுக்காக கொடுப்பதை விட வரி அதிகம் செலுத்துவீர்கள் என்றால் அது வெட்கத்தை உண்டு பண்ணுகிற காரியமாகும். இன்று சபையிலே காணிக்கை எடுக்கப்படும் பொழுது தேவனுடைய புனிதத்தன்மை அதிகமாக தூஷிக்கப்படுகிறது. ஏனென்றால் அதிகமான மாய்மாலம் இன்று ஆலயங்களிலே காணப்படுகிறது. இவ்வாறு காணப்படுவது தெருவிலே குடிகாரர்கள் தேவநாமத்தை தூஷிப்பதை விட கேடானது. சில மனிதர்கள் இருக்கிறார்கள், அவருடைய பெயரை அந்த கட்டிடத்திற்கோ அல்லது நிறுவனங்களுக்கோ வைத்தால் தாராளமாக நன்கொடை கொடுப்பார்கள். இது உண்மையான தாராள மனப்பான்மை அல்ல. தேவனுடைய ஊழியத்திற்கு இப்படிப்பட்ட காணிக்கைகளை நாம் ஏற்றுக்கொள்கிறதில்லை. ஏனென்றால் மக்கள் காணிக்கை கொடுக்கும்பொழுது அது தேவனுடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு அறிவிக்கவே கொடுக்கிறார்கள், தங்களுடைய பெயரை எதிலாவது பொறிப்பதற்காக அல்ல. இவ்வாறு தங்களுடைய பெயர் புகழை விரும்பாத மக்களாலேயே இந்த ஊழியம் தாங்கப்படுகிறது. ஆனால் பெயர் புகழை விரும்புகிறவர்களை குறித்து இயேசு கடிந்து கொண்டதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். பெயர் பொறிக்கப்பட விரும்புகிறவர்கள் தங்களுக்கு முன் தங்கள் தர்ம காரியத்தை பிரசித்திப்படுத்த தாரை ஊதுவிக்கிறவர்களைப் போல மேளதாளம் அடிக்கை செய்கிறவர்களைப் போல இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து பரிசேயனை குறித்து இவ்வாறு சொன்னார். அவன் ஒரு திருமுனையில் வீட்டிருந்த ஒரு ஏழைக்கு தர்மம் செய்ய போனான். அப்பொழுது அங்கே தாரை ஊதுகிறவனை தயார் செய்து அதை ஊதை செய்தான். ஆகவே அங்கே இருந்தவர்களுடைய கவனமெல்லாம் இந்த பரிசேயன் பக்கம் திரும்பியது. அங்கே அந்த பரிசேயனை பாருங்கள், அவன் தாராள மனப்பான்மை உள்ளவன். அவன் அந்த மூலையிலே உள்ள ஏழை மனிதனுக்கு தாராளமாக தர்மம் கொடுக்கிறான் பாருங்கள் என்று சொல்வார்கள். இதையே இன்றும் ஜனங்கள் விரும்புகிறவர்களாய் இருக்கிறார்கள். ஒருமுறை ஒரு தொழில் அதிபர் ஒரு ஊழியரை தன் அலுவலகத்திற்கு அழைத்து விருந்து அளித்தார். அவர்கள் உணவு உண்ண ஒரு உணவகத்திற்கு சென்றபொழுது அந்த பணியாளருக்கு சாப்பாட்டு தொகை போக அதிகம் 100 ரூபாய் கொடுத்தார். பின்னர் இருவரும் தேவாலயம் சென்றார்கள். அங்கே அந்த ஊழியர் பிரசங்கம் செய்தார். அதற்கு ஆரம்ப ஜபத்தை செய்ய அந்த பணக்காரர் தான் முன்னே அழைக்கப்பட்டார். ஜபித்து அந்த கூட்டம் ஆரம்பமானது. காணிக்க வேலை வந்தது. அப்பொழுது அந்த தொழிலதிபர் 50 ரூபாயை காணிக்கையாக போட்டார். ஊழியருக்கு இது அதிர்ச்சியை கொடுத்தது. காரணம் என்னவென்றால், ஒரு உணவகத்திலே வேலை பார்ப்பவருக்கு 100 ரூபாயை தாராளமாக கொடுத்தார். ஆனால் இப்பொழுது தேவனுடைய காரியத்திற்கு 50 ரூபாயைத்தான் கொடுக்கிறாரே. தேவனுக்கு அந்த பணியாளரை விட குறைந்த இனாமே கொடுக்கவே இவருக்கு மனம் வந்ததே என்று சொல்லி அவர் அதிர்ச்சியுற்றார். அருமையானவர்களே, இன்று நாம் எவ்வாறு கர்த்தருக்கு கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம் என்பதை சற்றே சிந்தித்து பார்ப்போம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒருவர் இவ்விதமாகவே மக்கள் காணிக்கை கொடுப்பதை காணிக்கை பெட்டியின் அருகிலே இருந்து கவனித்துக் கொண்டிருந்தார். அவ்வாறு அவர் செய்யும்பொழுது சிலர் இவ்வாறு நினைத்திருக்கலாம், நான் எவ்வாறு கொடுக்கிறேன் என்று இவர் ஏன் கவனித்து பார்க்கிறார், இதுவா இவருடைய வேலை என்று யோசித்திருக்கலாம். அந்த காணிக்கையை கவனித்து பார்த்தவர் வேறு யாருமல்ல, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துதான். அதேபோன்று இன்றும் நீங்கள் காணிக்கை கொடுப்பதை கர்த்தர் கவனித்து பார்க்கிறார். இதில் அவர் ஆர்வம் காட்டுகிறார். நீங்கள் தேவனுக்கு எப்படிப்பட்டவைகளை கொடுக்கிறீர்கள்? சிறந்ததையா அல்லது உங்களுக்கு தேவையில்லாததையா? பெயர் புகழ் பெறுவதற்காக ஒருவேளை கொடுக்கிறீர்களா? தேவனுடைய பணிக்கு மற்றவற்றிற்கு கொடுப்பதை விட தாராளமாக கொடுக்கிறீர்களா? இன்றும் கூட அநேகர் சபைக்கு வயதான நோயிற்று ஆட்டையும் மாட்டையும் கொண்டு வருகிறார்கள். அதாவது தரம் குறைந்த 2ம் தரமானவற்றை காணிக்கையாக தேவனுக்கு செலுத்துகிறார்கள். இஸ்ரேல் மக்களும் இப்படிப்பட்ட காரியங்களையே செய்தார்கள். ஆனால் தேவன் அதை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடவில்லை என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அதை குறித்து அவர்களுக்கு உணர்த்தினார். பிரியமான சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை நாமும் கர்த்தருக்கு கொடுப்பதை குறித்து இன்று அவர் நம்முடைய உள்ளத்திலே பேசிக் கொண்டிருப்பார் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த காரியங்களிலே மாற்றம் வேண்டும் என்பதை அவர் எதிர்பார்க்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஒரு கடினமான சுடுசொல்லை அவர் சொல்லுகிறார். கவனியுங்கள், நீங்கள் கண் ஊனமானதை பலியிட கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல, நீங்கள் கால் ஊனமானதையும் நசல் பிடித்ததையும் கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல என்கிறீர்களே. அதை நீ உன் அதிபதிக்கு செலுத்து, அவன் உன்மேல் பிரியமாயிருப்பானோ உன் முகத்தை பார்ப்பானோ என்று சேனைகளின் கர்த்தர் கேட்கிறார். இங்கே தேவன் சொல்கிறது, நீங்கள் நோய்வாய்ப்பட்ட ஒரு ஆட்டையோ மாட்டையோ பலிக்காக கொண்டு வர முடியாது. நீங்கள் தேசத்தின் வரியை அவ்வாறு செலுத்துகிறீர்களா? அப்படி முடியாது. நீங்கள் ஒருவேளை இவ்வாறு வாதிடலாம், நான் வரியை கட்டாயமாக செலுத்த வேண்டும், ஆனால் காணிக்கை என்பது கட்டாயமானது அல்லவே. நீங்கள் வரியை செலுத்த வேண்டியது கட்டாயம்தான், ஆனால் நீங்கள் தேவனுக்கு எந்த அளவிலே கொடுக்கிறீர்கள்? தேவனுக்கு நீங்கள் அன்பினால்தான் கொடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து யோவான் 14:15 என்ன சொல்லியிருக்கிறார்? நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். நாம் இன்று மோசேயின் பிரமாணத்தின் கீழே இல்லை. ஆகவே தசமபாக பிரமாணத்திற்கு நாம் உட்பட்டவர்கள் அல்ல என்று சொல்லலாம். மோசேயின் பிரமாணத்திலே ஒரு தசம பாகம் அல்ல, 2 உண்டென்று அறிகிறோம். சிலர் 3 விதங்களிலே கொடுக்க வேண்டும் என்றும் எண்ணுகிறார்கள். எனவே அவர்கள் 30% கொடுக்க வேண்டியது என்று எண்ணுகிறார்கள். கர்த்தராய் இயேசு கிறிஸ்து அந்த காணிக்கை பெட்டியின் அருகிலே நின்று காணிக்கை போடுவதை கவனித்த பொழுது பணக்காரர்கள் அதிகமாக போடுவதை கவனித்தார். அதற்காக தேவன் ஒன்றுமே சொல்லவில்லை. காரணம், அவர்கள் தங்களுக்கென்று இன்னும் அதிகமாக வைத்திருந்தார்கள். ஆனால் அவர் ஒரு ஏழை விதவை பார்த்தார். அவள் 2 காசை போட்டாள். தேவாலய பொக்கிஷத்தோடு ஒப்பிடும்பொழுது இந்த காணிக்கை ஒன்றுமில்லை. அவள் ஒன்றுமே கொடுக்கவில்லை. ஆனால் தேவன் அந்த 2 காசை எடுத்து பரலோகத்தின் பொக்கிஷத்திலே ஒன்றாக கருதி அவள் மற்ற எல்லாரை பார்க்கலும் அதிகமாக போட்டதாக கூறி புகழ்ந்தாள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, ஒருவேளை நீங்கள் நான் கொஞ்ச காணிக்கைதானே கொடுக்க முடியும் என்று கொடுக்காமல் இருக்கலாம். இல்லை பெரியமானவர்களே, நீங்கள் எவ்வளவு கொடுத்தாலும் தேவன் உங்கள் உள்ளத்தையும் உங்கள் தகுதியையும் அறிந்திருக்கிறார். ஒருவேளை நம்முடைய ஊழியத்தை எடுத்துக்கொள்வோம் என்றால், இதற்கு காணிக்கை அனுப்புகிறவர்களிலே அநேகர் விதவைகள், ஏழைகள், வயதானவர்கள், தங்களுடைய ஓய்வு ஊதியத்திலிருந்தும் உற்சாகமாய் அனுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சிறிய காணிக்கையை தயவாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று எழுதுவார்கள். அவர்கள் அனுப்பும் அந்த மிகுந்த குறைந்த தொகையும் இந்த ஊழியத்திற்கு ஆகும் செலவோடு ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது அதிகமானதல்ல. ஆனாலும் இவ்வாறு அநேக விதவைகளால், ஏழைகளால் அனுப்பப்படும் காணிக்கைகளால் தான் அந்த கணிசமான தொகை சேர்ந்து கர்த்தருடைய ஊழியத்தை தாங்குகிறது. அநேகரை இயேசுவண்டை நடத்தும் பணியிலே இது உற்சாகப்படுத்துகிறது. அதற்காக தேவனை துதிக்கிறோம், அவரை ஸ்தோத்திரிக்கிறோம். உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் கர்த்தருக்கென்று கொடுக்கும்பொழுது அந்த காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். அடுத்ததாக, இந்த நாட்களிலே சபையிலே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலேயும் பரிசுத்தமானது தூஷணமாக்கப்படுகிறதை நாம் காண்கிறோம். ஒருவர் இவ்வாறு கூறுகிறார், பரிசுத்தமானது தூஷணம் பெறுகிறது என்றால் என்ன அர்த்தம்? சபையிலிருந்து சிலர் சிலவற்றை திருடுவதாகும் என்று சொல்கிறார். ஆம், அதுவே அர்த்தமாகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் இவ்விதமாகவே பரிசுத்தத்தை தூஷணம் பண்ணினார்கள். ஏனென்றால் அவர்கள் பலி மதிப்பற்ற ஒன்றாய் இருந்தது. அவை பெரிதாக இருந்தாலும் மதிப்பற்றதாக காணப்பட்டது. அருமையானவர்களே, நீங்கள் காணிக்கை பெட்டியிலே தியாகமில்லாத ஒரு காணிக்கையை செலுத்துவீர்கள் என்றால் அது பிரயோஜனம் இல்லாதது. இவ்வாறு தியாகமில்லாத, நம்மை பாதிக்காத காணிக்கையை செலுத்துவது சில வேளைகளிலே தவறாகவும் ஆகிவிடுகிறது. சிலர் விளையாட்டுப் போட்டிகளை பார்ப்பதற்காக 150 ரூபாய், 200 ரூபாய் செலுத்தி செல்வார்கள். வேடிக்கைகள், கேளிக்கைகளுக்கு உள்ளே நுழைவதற்காக எவ்வளவோ அதிகமாக கொடுப்பார்கள். ஆனால் காணிக்கை என்று வந்துவிட்டால் 10 ரூபாய் கூட கொடுக்க மாட்டார்கள். இப்படிப்பட்டவர்களை பார்த்து தேவன், நீங்கள் இவ்வளவு பணத்தை இந்த காரியங்களுக்காக செலவழிக்கும் பொழுது என்னுடைய ஆலயத்திற்கு வந்து நீங்கள் 10 ரூபாயை காணிக்கையாக போட்டுவிட்டு எனக்காக இந்த காரியத்தை நீங்கள் செய்வதாக எண்ணினீர்கள் என்றால் அது தவறான காரியமாகும், தவறான எதிர்பார்ப்பாகும் என்று சொல்கிறார். நீங்கள் விளையாட்டு காரியங்களுக்காக செலவழிக்கும் அந்த பணத்தை கூட எனக்கு காணிக்கையாக செலுத்த உங்களுக்கு மனதில்லையா என்று தேவன் கேட்கிறார். இது இங்கே ஒரு கடுமையான சொல்லாயிருக்கிறது இல்லையா? சரி, தொடர்ந்து மல்கியா 1:9 பாருங்கள். இப்போதும் தேவனுடைய சமூகத்தை நோக்கி கெஞ்சுங்கள், அப்பொழுது நம்மேல் இறங்குவார். இது உங்களாலே வந்த காரியம், அவர் உங்களை அங்கீகரிப்பாரோ என்று சேனைகளின் கர்த்தர் கேட்கிறார். அருமையானவர்களே, தாங்கள் தேவனுடன் சரியான உறவு இல்லாதவர்களாக இருந்து கொண்டு இதை குறித்து உள்ளத்திலே உணராமலே பகட்டாக காணிக்கை கொடுக்க முடியுமா? முடியும். அவர்கள் அவ்வாறுதான் அநேக ஆண்டுகள் காணிக்கை படைத்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் இருதயம் தீட்டுப்பட்டதாக இருந்தபடியினாலே அவர்கள் காணிக்கையும் தீட்டுப்பட்டதாக இருந்தது. வசனம் 10 பாருங்கள். உங்களில் எவன் கூலி இல்லாமல் கதவுகளை பூட்டுவான்? என் பலிபீடத்தின் மேல் அக்னியை கூலி இல்லாமல் கொளுத்தவும் மாட்டீர்கள். உங்கள் பேரில் எனக்கு பிரியமில்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். உங்கள் கைகளில் உள்ள காணிக்கை எனக்கு உகந்ததல்ல. தேவன் அவர்களை பார்த்து, நீங்கள் செய்து கொண்டிருக்கிற இந்த சடங்காச்சாரங்கள் எல்லாம் முற்றிலும் அர்த்தமற்றது, ஒன்றுக்கும் உதவாதது, அதனால் எந்த நன்மையும் விளையப் போவதில்லை என்று சொல்கிறார். ஆனால் அவர்கள் அதிலே நிலைத்திருக்கிறார்கள். வசனம் 11 வாசிக்கிறேன். சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அது அஸ்தமிக்கிற திசை வரைக்கும் என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாயிருக்கும். எல்லா இடங்களிலும் என் நாமத்துக்கு தூபமும் சுத்தமான காணிக்கையும் செலுத்தப்படும். என் நாமும் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் மக்கள் தேவனை தொழுது கொண்ட விதத்திலே தேவ நாமத்தை பிரச்சனைக்குரியதாக மாற்றிவிட்டார்கள். அவர்கள் சாலமோன் காலத்திலே தேவனை தொழுது கொண்டது போல தொழுது கொள்ளவில்லை. எடுத்துக்காட்டாக ஷேபாவின் ராஜஸ்திரி அங்கே எருசலேமிற்கு வந்தபோது அவள் பார்த்த காரியத்தால் பிரமித்து போனாள், கவரப்பட்டாள். அவர்களுடைய தேவனை பற்றிய காரியம் அவள் மனதை தொட்டது. ஆனால் மல்கியாவின் காலத்திலே ரட்சிக்கப்படாதவர்கள் கவரப்படவில்லை. ஏனென்றால் அவருடைய தொழுகை ஒரு சாதாரண சடங்காச்சாரமாகிவிட்டது. தேவன் இங்கே ஒரு நாள் வருகிறது என்று சொல்கிறார். அந்நாளிலே புறஜாதியார் மத்தியிலே அவருடைய நாமம் பெரிதாய் விளங்கப் போகிறது என்கிறார். இது இன்றைய நாட்களிலே நிறைவேறிவிட்டது என்று நினைப்பீர்கள் என்றால் நீங்கள் முற்றிலும் தவறான கருத்துடையவர்களாயிருக்கிறீர்கள். இது இன்று அல்ல, ஆயிர வருட அரசாட்சியிலே நிறைவேறும். இன்று அவருடைய நாமம் ஜாதிகளுக்குள்ளே தேசங்களுக்குள்ளே மகத்துவமாயிருக்கவில்லை. எல்லா இடங்களிலேயும் என் நாமத்துக்கு தூபமும் சுத்தமான காணிக்கையும் செலுத்தப்படும் என்கிறார். இங்கே தூபம் என்பது ஜெபத்தை குறிக்கிறது, சுத்தமான காணிக்கை என்பது இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார். என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் தெரிந்தெடுத்ததின் நோக்கம் அவர்கள் உலகத்தின் தேசங்களுக்கு சாட்சியாக இருக்க வேண்டும் என்பதே. அருமையானவர்களே, தேவன் உங்களை தேர்ந்தெடுத்ததின் நோக்கமும் இதுதான். நீங்கள் அவருக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். இன்று அப்படி அவருக்கு சாட்சியாயிருக்கிறீர்களா? நீங்கள் வசிக்கிற தெருவிலே, வேலை செய்கிற அலுவலகத்திலே, கல்வி கற்றுக் கொடுக்கிற கலாசாலையிலே, நீங்கள் எங்கெங்கு இருக்கிறீர்களோ அங்கே தேவனுக்கு சாட்சிகளாயிருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். உங்கள் வார்த்தைகளின் மூலமாக, மற்றவர்கள் கூறும் காரியங்களுக்கு நீங்கள் சொல்லும் பதில் உரைகளின் மூலமாக, உங்கள் சூழ்நிலையிலே நெருக்கங்கள் வரும்பொழுது நீங்கள் எப்படி செயல்படுகிறீர்கள் என்பதனாலே நீங்கள் தேவனுக்கு உண்மை உள்ள சாட்சிகளாக இருக்க முடியும். அதற்காகத்தான் ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். அதையே உங்கள் வாழ்க்கையிலே அவர் எதிர்பார்க்கிறார். மத்தேயு 5:16 பாருங்கள். மனுஷர் உங்கள் நற்கிரியைகளைக் கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு உங்களை நீங்கள் அர்ப்பணிப்பீர்களா?
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94-42-25-26-27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585-460-460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. தடைகளை நீக்கிப் போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். மீகா 2:13. தடைகளை நீக்கிப் போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். மீகா 2:13.
TWR-இன் இன்றைய காலை தமிழ் ஒலிபரப்பு இத்துடன் நிறைவடைகிறது. மீண்டும் எமது அடுத்த ஒலிபரப்பு நாளை காலை 5:30 மணிக்கு இதே அலைவரிசையில் ஆரம்பமாகும். வணக்கம்.